ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, அமெரிக்க அரசு தலைவர் ஜான் கென்னடி வெள்ளை மாளிகையில ஒரு முறை சிறப்பு விருந்தொன்றை ஏற்பாடு செஞ்சிருந்தார். அமெரிக்காவில் கலைத்துறையில் மிகவும் புகழ் பெற்றவர்களை மட்டும் அந்த விருந்துக்கு கூப்பிட்டிருந்தார். அவர்களில் ஒருத்தர் வயதில் முதிர்ந்த வில்லியம் ஃபாக்னர். இவர் ஒரு தலைசிறந்த எழுத்தாளர். கதைகள், கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள்னு பல வடிவங்களில் எழுதி புகழ் பெற்றவர். அரசு தலைவர் கென்னடியிடமிருந்து வந்திருந்த அந்த அழைப்பை பார்த்ததும் வில்லியம், எனக்கு அதிக வயசாயிருச்சு, எனவே புது நண்பர்களை உருவாக்க எனக்கு விருப்பமில்லை என்று பதில் சொல்லி அந்த அழைப்பை மறுத்துட்டார். இப்படி வந்த ஒரு அரிய வாய்ப்பை வில்லியம் மறுத்துட்டாரே என்று நாம் அவரை பற்றி எண்ணலாம். புது நண்பர்களை உருவாக்க எனக்கு விருப்பமில்லை அப்படின்னு அவர் அழைப்பை ஏற்க மறுத்ததற்கு சொன்ன காரணம் நமக்கு எரிச்சல் மூட்டலாம். வில்லியத்தை பற்றி நம்முடைய தீர்ப்புகளை எல்லாம் எழுதுவதற்கு முன் நம்மை பற்றி அன்புள்ளங்களே கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். வாழ்க்கையில் நமக்கு வந்துள்ள அழைப்புகள், அந்த அழைப்புகளோடு நமக்கு கிடைத்த வாய்ப்புகள் எத்தனை எத்தனை. இந்த அழைப்புகளையும் வாய்ப்புகளையும் ஏற்க மறுத்து நாம் கூறிய சாக்கு போக்குகள் எத்தனை எத்தனை. இவைகளை சிந்தித்து பார்க்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. இந்த அழைப்பை ஏற்போமா அன்பர்களே? அன்பு நெஞ்சங்களே, விருந்துண்ண அழைக்கும் இறைவன், அந்த அழைப்பை ஏற்க மறுக்கும் நாம், இவைகள்தான் இன்றைய வாசகங்கள் வழியே நமக்கு தரப்பட்டுள்ள மைய கருத்துக்கள். இறைவாக்கினர் எசையா இறைவன் தரும் இந்த விருந்தை விவரிக்கும் போது முதலில் அங்கு பரிமாறப்படும் உணவு வகைகளை பட்டியலிடுகின்றார். மேலோட்டமா பார்த்தா இது வெறும் உணவுப் பொருள்களின் பட்டியலை போல தெரிகின்றது. ஆனா இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்து வந்த அந்த அடிமை வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா இந்த பட்டியல் அவர்கள் ஏங்கி தவித்த ஒரு விடுதலை வாழ்க்கையினுடைய அடையாளங்கள் என்பது நமக்கு புரியும். அடுத்த நாள், இல்லை இல்லை, அடுத்த வேளை உணவு வருமா என்பதே தெரியாமல் ஏங்கி தவிக்கும் ஏழைகள் எப்படிப்பட்ட உணவு தங்களுக்கு கிடைக்கும், அது எப்படி தயாரிக்கப்படுகின்றது என்பதையெல்லாம் சிந்திப்பது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வகை வகையாக உணவு அருந்துவோர் மனதில் இந்த சிந்தனைகள் எல்லாம் உருவாகும். பல நூற்றாண்டுகளாக அடிமைகளாக, அகதிகளாக, நாடோடிகளாக வாழ்ந்து வந்த இஸ்ரேல் மக்கள் உண்டதெல்லாம் பரிதாபமான ரொட்டி துண்டுகளும் கீரை தண்டுகளுமே. மிருகங்களுக்கு தரப்படுவது போல பெரிய பாத்திரங்களில் அல்லது பாய் விரிப்பில் கொட்டப்படும் அந்த உணவை இந்த அடிமைகள் உண்ண வேண்டும். அதுவும் ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு உண்ண வேண்டும். பொறுமையாக, நாகரீகமாக காத்திருந்தால் ஒன்றும் கிடைக்காது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு துண்டு ரொட்டிக்காக போராட வேண்டியிருந்த இஸ்ரேல் மக்கள் ஆற அமர நாற்காலிகளில் அமர்ந்து விருந்துண்பது எப்படி என்பதையே மறந்திருந்தனர். அவர்களிடம் இறைவன் தரும் ஒரு விருந்தை பற்றி இறைவாக்கினர் ஏசையா இவ்விதம் கூறுகின்றார்.
இறைவாக்கினர் ஏசையா, பிரிவு 25. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும், பழரச பானமும், கொழுப்பான இறைச்சி துண்டுகளும், வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும்.
அன்பு இதயங்களே, இறைவாக்கினர் ஏசையா இந்த வாசகத்தில் குறிப்பிட்டிருக்கும் உணவு பட்டியலில் அந்த திராட்சை ரசத்தை மட்டும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசம் என்று ஏசையா குறிப்பிடும் இந்த ஒரு பானத்தை உருவாக்க நேரமும் கவனமும் தேவை. நல்ல தரமுள்ள சுவையான திராட்சை ரசத்தை விருந்து நேரத்தில் பரிமாறுவதே ஒரு பெருமை. சுவையுள்ள திராட்சை ரசத்தோடு விருந்து கொடுத்து பெருமை கொண்ட காலங்களெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு தூரத்து கனவுகளாக இருந்தன. இவ்விதம் தவித்துக் கொண்டிருந்த இவர்களுக்கு எசையா கூறும் இந்த உணவு பட்டியலே தங்கள் பாரம்பரிய பெருமையை எண்ணி பார்க்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கும். அல்லது வரப்போகும் விடுதலை வாழ்வை பற்றிய கனவுகளை, நம்பிக்கையை அவர்கள் உள்ளங்களில் வளர்த்திருக்கும்.
உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும். உன்னோடு நான்
அன்பு நெஞ்சங்களே, விருந்தையும் உணவு பட்டியலையும் இவ்வளவு விரிவாக நாம் சிந்திக்க வேண்டுமா என்ற எண்ணம் உங்களுக்கு எழலாம். அதற்கு காரணம் உண்டு அன்பர்களே. அன்று தங்கள் சுயமரியாதையெல்லாம் இழந்து உணவுக்காக போராடிய இஸ்ரேல் மக்களைப் போலவே நாம் வாழும் இன்றைய சூழலிலும் உணவுக்காக போராடும் பல கோடி மக்களை எண்ணி பார்க்க இன்றைய வாசகங்கள் நமக்கு ஓர் அழைப்பை தருகின்றன. தூக்கி எறியும் கலாச்சாரம் நம்மில் எவ்வளவு பாதகமான விளைவுகளை உருவாக்கியுள்ளது என்பது குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் உரைகளில் அடிக்கடி குறிப்பிட்டு வருகின்றார். நாம் உணவை தூக்கி எறியும் போக்கை குறித்து பேசுகையில் சற்று கடினமான வார்த்தைகளையே பயன்படுத்தியுள்ளார் திருத்தந்தை. உலகில் கோடான கோடி மக்கள் உணவின்றி தவிக்கும் வேளையில் உணவை குப்பையில் எறிவது ஏழைகளுக்கும் பசித்திருப்போருக்கும் போய் சேர வேண்டிய உணவை திருடுவதற்கு சமம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒருமுறை தன் புதன் பொது மறைவுரையில் குறிப்பிட்டார். உலகின் பல நாடுகளில், குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில், பசியின் கொடுமையால் தங்கள் மனிதத்தன்மையை இழந்து மிருகங்களைப் போல் அல்லது மிருகங்களிலும் கேவலமாக வாழ்வோரை எண்ணி பார்க்க, அவர்கள் மீண்டும் மனிதர்களாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை எண்ணி பார்க்க முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் அழைப்பு விடுத்து வருகின்றனர். இதே அழைப்பை இன்றைய ஞாயிறு வாசகங்களும் நமக்கு விடுக்கின்றன. இந்த அழைப்பை ஏற்பதும் மறுப்பதும் நம் பொறுப்பு. வறுமையும் பட்டினியும் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியும் என்று இந்த பிரச்சனையை அலட்சியப்படுத்தும் ஆபத்தும் நம்மிடம் அதிகம் உண்டு. இவ்விதம் அலட்சியப்படுத்துகிறவர்களை பற்றி இயேசு இன்றைய நற்செய்தியில் குறிப்பிடுகின்றார். அரசன் தந்த அழைப்பை ஏற்க மறுத்து தங்கள் வயல்களிலும் கடைகளிலும் பணிகள் செய்ய போன அந்த மனிதர்களை இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கின்றோம். அதேபோல் ஆப்பிரிக்காவிலும் இன்னும் உலகின் பல இடங்களிலும் பட்டினி சாவுகள் மூலம் நமக்கு வரும் அழைப்புகளையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் பணிகளில் நம் சொந்த வாழ்வில் மீண்டும் மூழ்கிவிடும் ஆபத்து நமக்கு உண்டு.
அழைத்தாயே உனக்காக இறைவா, உந்தன் பணிக்காக அழைத்தாயே தலைவா.
எனதருமை அன்புள்ளங்களே, ஆப்பிரிக்க நாடுகளின் பட்டினி சாவுகளை பற்றி பேசும்போது முன்னர் வாசித்த ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் மனித சமுதாயத்தின் மனசாட்சியை உலுக்கி எடுக்கும் புகைப்படங்கள் அவ்வப்போது செய்தித்தாள்களில் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இவற்றில் சிறந்த படங்களுக்கு புலிட்சர் என்ற விருது வழங்கப்படும். 1994 ஆண்டு இந்த விருதை பெற்ற புகைப்படம் சூடான் நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இந்த படத்தில் எலும்பும் தோலுமான ஒரு 4 பெண் குழந்தை தரையில் ஊர்ந்து செல்வதாக காட்டப்பட்டிருந்தது. அருகிலிருந்த உணவு தரும் ஒரு மையத்திற்கு அந்த குழந்தை ஊர்ந்து சென்று கொண்டிருந்தது. அந்த குழந்தைக்கு பின்புறம் 10 தள்ளி பிணம் தின்னும் கழுகு ஒன்று அமர்ந்திருந்தது. சூடானில் மனிதர்கள் உணவின்றி இறந்து வந்ததால் பிணம் தின்னும் கழுகுகளுக்கு பெருமளவு உணவு கிடைத்தது என்பதை இந்த படம் சொல்லாமல் சொன்னது. விருது பெற்ற இந்த படத்தை எடுத்தவர் கெவின் கார்ட்டர் என்ற 33 தென்னாப்பிரிக்க இளைஞர். ஐநா அமைப்பு சூடானில் மேற்கொண்ட பணிகளை படம் எடுப்பதற்காக சென்றவர் இவர். இவருக்கு புலிட்சர் விருது கிடைத்த அன்று பலர் இவரிடம் அந்த குழந்தைக்கு என்ன ஆனது என்று கேட்டார்கள். அவர் பதிலுக்கு, நான் அந்த படத்தை எடுத்த பின் கழுகை விரட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டேன், அந்த குழந்தைக்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியாது என்று சொன்னார். அவர் சொன்ன இந்த பதிலை கேட்ட பின் ஒரு நாளிதழ் கெவின் கார்ட்டரை பற்றி பின்வருமாறு எழுதியிருந்தது.
குழந்தைக்கு இந்த பக்கம் அமர்ந்து படம் எடுத்த இவருக்கும் குழந்தைக்கு அந்த பக்கம் அமர்ந்திருந்த அந்த பிணம் தின்னும் கழுகுக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லை.
விருது பெற்ற இந்த புகைப்படத்தினால் அவர் பெற்ற கண்டனங்கள் கெவின் கார்ட்டரின் மனதை உடைத்தன. புலிட்சர் விருது பெற்ற அதே ஆண்டே அவர் தற்கொலை செய்து கொண்டார். அன்பு நெஞ்சங்களே, பசி, பட்டினி, வறுமை இவைகளை நாம் எவ்விதம் நோக்குகின்றோம்? பட்டினி சாவுகள் நமக்கு வெறும் புள்ளி விவரங்களா, தினசரி செய்திகளா, காட்சி பொருட்களா, அல்லது இவை அனைத்தும் இறைவன் நமக்கு தரும் சிறப்பான அழைப்புகளா? அன்புள்ளங்களே, நான் எனது என்ற சிறைகளிலிருந்து வெளியேறுவதற்கு இறைவன் தரும் அழைப்புகளையெல்லாம் மறுத்துவிட்டு ஒதுக்கிவிட்டு நம் அன்றாட வாழ்வில் மட்டும் நாம் கவனம் செலுத்துவது நம்மையே மீண்டும் தன்னல சிறைகளுக்குள் அடைத்துக் கொள்ளும் வழிகள். இறைவன் தரும் இந்த அழைப்பை விட என் தனிப்பட்ட தினசரி வாழ்வே பெரிது என்று எத்தனை முறை நாம் வாழ்ந்திருக்கின்றோம். அந்த அழைப்பின் வழியாக நமக்கு வந்த நல்ல எண்ணங்களை எத்தனை முறை நாம் கொன்று குழிதோண்டி புதைத்திருக்கின்றோம்? இந்த கேள்விகளுக்கு இன்றும் இனிவரும் நாட்களிலும் பதில்கள் தேடுவது நமக்கு மீட்பை தரும்.
சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.